SBS தமிழ்.
Thousands of civilians have fled for their lives.
Now refugees fleeing war.
Agadi.
A boat carrying 66 suspected Sri Lankan refugees.
Maga Tamil Prabhakaran padaikkum thodar. Agadi.
தமிழ்நாட்டில் தாங்கள் சமமான மக்களாக அணுகப்படுவதில்லை என்பது சாந்தியின் அனுபவம்.
நாங்கள் படித்த படிப்புக்கு, நாங்கள் படுற கஷ்டத்துக்கு எங்களுக்கு வந்து எங்கே போனாலும் ஒரு சொந்தமாக எங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரோட்டு கூட்டுறவங்களுக்கு கூட இந்திய அரசாங்கம் போது அவங்களுக்கு கொடுக்குது வேலை தமிழ்நாடு. ஆனால் நாங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் எப்படிப்பட்ட வசதியாக இருந்தாலும் சரி ஏழ்மையாக இருந்தாலும் சரி எங்களுக்கு அதில் இதே கிடையாது. அதே மாதிரி நாங்கள் வந்து இப்படி நாங்கள் என்ன ஜாதி குலம் கோத்துரம் எதாக இருந்தாலும் நாங்கள் போகும்போது எங்களை வந்து ஒரு இதாக தான் மதிக்கிறாங்க. நாங்கள் நல்ல ஜாதி நல்ல மதம் நல்ல குழந்தை வந்தாலுமே எங்களை போகிற இடத்துல வந்து கீழ்த்தனமாக அந்த என்ன ஓஎஸ்ன்னு சொல்கிறாங்களே ரொம்ப மட்டமான ஜாதி அப்படின்ற மாதிரி எங்களை எதுவுமே இது பண்ண மாட்டோம். வெளியே இருந்து பார்த்தா இது வந்து குடிசை வீடுகளாக இருக்கா, எங்களை கீழ் சாதிகள் மாதிரி தான் மதிக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு மேரேஜ் நடந்துச்சு. அந்த வந்து பொண்ணு வந்து நம்ம இலங்கைக்கார பொண்ணு, கேம்ப்பு பையன் வந்து இந்தியன்ஸு. அவங்க வந்து வெளியில் வந்தவங்க எங்கள் கடைக்கு வந்தவங்க பேசிக்கிட்டாங்க எங்களை வந்து இதில் உள்ளவங்கெல்லாம் கீழ்த்தரமான ஜாதி, அவங்க பையன் லவ் பண்ணனால மேரேஜ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டாங்க. ஏன்னா இது குடிசையில் வீடுகள் இதெல்லாம் இருக்குல்ல, அதனால் அவங்க அம்மா மனசை பார்க்கல இப்படி இருக்காங்களா இவங்க கீழ்த்தரமான ஜாதி, இவங்க இதுக்குள்ளே தான் இருக்கணும், இந்த வட்டத்துக்குள்ளே தான் இவங்க இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் நாங்கள் இது எங்கள் நாட்டில் இருந்தோம்னா அப்படி இல்லைல்ல, எப்படி வேணுமோ நாங்கள் இருந்திருக்கலாம்ல, எங்களோட ஜாதியோ குலம் கொத்து. அங்கே வந்து மெயினாக மதம் ஜாதியை விட வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாக இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கலாம். இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். எனக்கு இங்கே வரும்போது 7 வயசு, இங்கே வந்தால் நானும் படித்தேன். படித்து எனக்கு நிறைய சகோதரங்கள், நாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்பா இல்லாமல் சின்னதுலேருந்தே வேலைக்கு போய் எங்கள் மேரேஜுக்கு நாங்களே பணம் சம்பாரித்து நாங்கள் மேரேஜ் பண்ணி வந்தோம்.
இந்த உணர்வு ரீதியான எண்ண ஓட்டத்திற்கு அப்பால் பொருளாதார அடிப்படையில் பார்த்தால் அகதி முகாம்களில் உள்ள மக்களுக்கு தமிழக அரசின் சார்பில் குடும்பத் தலைவருக்கு 1000 ரூபாயும் மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கு 750 ரூபாயும் 12 வயதுக்கு கீழுள்ள குழந்தைகளுக்கு 400 ரூபாயும் உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது. இந்த தொகை ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதிக்கு முன்னதாக கொடுக்கப்பட வேண்டும் என அரசாணை தெரிவிக்கின்றது. அத்துடன் தமிழக மக்களுக்கு வழங்கக்கூடிய அரிசி மண்ணெண்ணெய் உள்ளிட்ட ரேஷன் பொருட்கள் வசதியும் முகாம்களில் உள்ள மக்களுக்கு வழங்கப்படுகின்றது. ஆனால் அரசின் உதவிகளில் சமீப காலமாக தொடர்ந்து பிரச்சனைகளை சந்திப்பதாக கூறுகிறார் இந்திரா என்ற பெண்.
இந்த அகதியாக வந்து எங்களுக்கு ஃப்ரீ ஃப்ரீன்னு சொல்கிறாங்க, ஆனால் அதுவும் நாங்கள் அகதியில் அந்த வீடு கூட காசு கொடுத்தா வாங்கணும். ஆமாம், உள்ளுக்கு வீடு இப்போ கொடுக்குறனாலும் 5000 ரூபா 10000 ரூபா கூட வீடு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இந்த சனங்கள் வாழ்ந்து
கொண்டிருக்கோம்.
அது வந்து ஆஃபீஸில் தான் வாங்குகிறாங்க, அதிகாரிகள் தான் வாங்குகிறாங்க, அது நாங்களே கொடுத்து தான் வாங்கினோம். அந்த மாதிரி சூழ்நிலையில் போய்கொண்டிருக்கு. இருந்தால் இன்னும் அரிசி போடல, அப்போ 55 ரூபா அரிசி விற்கிறாங்க, அதை வாங்கி நமக்கு வாங்கி சாப்பிட கட்டுமா? கடைசி வரையும் கட்டாது. இன்னும் அந்த மண்ணெண்ணெய் நேற்று தான் ஊற்றிருக்குறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில்
1ஆம் தேதி ஊற்ற வேண்டியது, 1ஆம் தேதி
1ஆம் தேதி ஊற்றுவாங்க, 5ஆம் தேதி ஊற்றுவாங்க. இப்போ வந்து 20ஆம் தேதிக்கு மேலே தான் சம்பளமே, இந்த இன்னும் சம்பளம் போடவே இல்லை.
கேட்டால் என்ன சொல்கிறாங்க?
கேட்டால் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்தால் தான் போடுவோம் அப்படிங்கிறாங்க. எஸ்எம்எஸ் ஆர் அனுப்பணும், கவர்மெண்ட் தான் அனுப்பணும், அது பார்க்கணும். இது ரொம்ப சிரமம். இப்போ அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் ரொம்ப இருக்கு. அகதியாவே வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம், ஒரு முடிவு வரணும்னு தான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம்.
பொருளாதார பிரச்சனைகளை சமாளிக்க இளம் அல்லது பள்ளி வயதிலேயே முகாம் குழந்தைகள் வேலைக்கு செல்வது தவிர்க்கப்பட முடியாத நிலையாகவே தொடர்ந்து கொண்டிருப்பதை யாழினி வெளிப்படுத்தியுள்ளார்.
நான் வந்து 92ஆம் ஆண்டு வந்தேன், பிறந்தது வந்து 89. ஆனால் நாங்கள் வந்தது வந்து முகாமில் வெளியில் இருந்தோம். திருப்பி நாங்கள் இந்த கேம்புக்கு வந்தது 92 வந்தது. பிறந்தது ஸ்ரீலங்கா, வளர்ந்தது ஃபுல்லாக இங்கே தான், அதனால் எனக்கு ஸ்ரீலங்காவை பற்றி ஒன்றுமே தெரியாது. படித்தது ஃபுல்லாகவே இங்கே தான். அதுக்கப்புறம் எனக்கு ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு, ஆனால் அப்பா யாருமே எனக்கு இல்லை, அம்மா மட்டும்தான், அதனால் அவங்களால படிக்க வைக்க முடியலை. ஏதோ பிபிஏ அந்த மாதிரி வேணால் பண்ணு அப்படின்னாங்க. சரி, ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து படிக்கிறனால அது படிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து படித்தனே தவிர அது இன்ட்ரெஸ்டிங்கெல்லாம் ஒன்றும் படிக்கலை. நான் என்னோடய ஆசை வந்து ஃபேஷன் டெக்னாலஜி தான், ஆனால் என்னால் அது படிக்க முடியாததுனால நான் பிபிஏ ஆனால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அரியர் எதுவுமே இல்லாமல் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நான் வீட்டில் வந்து காலேஜ் படிக்கிறதுலேருந்தே இன்ன வரைக்கும் நான் டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஹோம் டியூஷன் மாதிரி ஒரு 22 பிள்ளைங்க வந்து படிக்குதுங்க. அதில் எனக்கு ஒரு 3500 சேலரி வருது, அதை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். மற்றபடி எந்த ஒரு இதுவுமே இல்லை. அகதின்ற அடிப்படையில் நிறைய வேலை என்னன்னு பார்த்தா, நமக்கு தான் அந்த கவர்மெண்ட் ஜாப்லாம் இல்லை இல்லை. அப்படி கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதா இருந்தால் நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக வேலைகள் நான் எல்லாருக்குமே கிடச்சிருக்கும். அது இல்லாதனால மற்ற இடங்களில் போய் வேலை பார்க்க முடியலை அவங்களால. எங்கே போனாலும் நமக்கு அந்த அகதின்ற பட்டம் என்றைக்குமே போனதே கிடையாது. ஒரு ஸ்ரீலங்கன்ஸ்னால் ஓ நீங்கள் அகதிங்களா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் என்னையை பார்த்து நிறைய பேர் கேட்டது கிடையாது. ஏன்னா வந்து நான் பிறந்தது மட்டும்தான் அங்கே, வளர்ந்தது ஃபுல்லாக இங்கேன்ற என்னோட பேச்சு எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து இந்தியன்ஸ் மாதிரி தான் தோணியிருக்கு. நானாக சொன்னால் அவங்களுக்கு தெரியும், நான் ஸ்ரீலங்கான்னு சொன்னால் ஓ அகதியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் ரொம்ப எப்படி சொல்கிறது, தரவாலாம் பேசுனதில்லை. நாங்கள் அகதின்னாலும் ஸ்ரீலங்கனாலும் எங்களை ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லேயும் சரி இலங்கை பிள்ளைகளாம் நல்ல டேலண்டான பிள்ளைங்க, எல்லாத்துலேயுமே நல்லா திறமை இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. டிஸ்கரேஜ் எல்லாம் பண்ணது கிடையாது, என்கரேஜ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அதில் கொஞ்சம் எங்களுக்கு சந்தோஷம் கிடச்சிருக்கு. படித்தவங்க எல்லாருக்குமே வேலை கிடச்சா ஓகே, வேலை தான் எல்லாருக்குமே. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் கேம்பில் வந்து சில பசங்க 10th வரைக்கும் முடிக்கிறாங்க. முடித்ததுக்கப்புறம் அதுக்கு அங்கிட்டு அவங்களுக்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்க இஷ்டம் இல்லாதனால வேலைக்கு போகணும் அப்படின்னு பாடுறான். பார்க்குற நேரம் பார்த்தா பெயிண்ட் வேலை, அந்த எரெக்ஷன், சின்ன வயசுலேயே அந்த ஒரு கஷ்டம் அந்த கேம்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து பாய்ஸ்க்கு வந்து இருக்கிற ஒரு கஷ்டம்னா அந்த வேலை தான். அவங்க காலேஜை முடித்தாலுமே அவங்க கஷ்டப்படுற ஒரே வேலை இந்த பெயிண்டிங் வேலை, எரெக்ஷன் வேலை தான். அவங்க நிறைய பேர் வந்து இங்கே அந்த மாதிரி வேலைக்கு போய் இந்த பசங்க சின்ன பசங்க கூட விழுந்து கால் உடஞ்சி இடுப்பு உடஞ்சி அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அந்த மாதிரி வேலைக்கு போகாமல் அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் ஒன்று அமைச்சு கொடுத்தா நல்லா. பொறுத்த வரைக்கும் அதுதான் இப்போ வந்து எல்லாருமே இப்போ மோஸ்ட்லி எங்கள் கேம்பில் வந்து சின்ன பசங்க தான் அந்த பெயிண்டிங் வேலைக்கே போகிறாங்க. நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும், 10th முடித்ததுலேருந்து வேலைக்கு வேலைன்னா பெயிண்டிங் வேலை தான் அதிகமாக போகிறாங்க. அதையும் கொஞ்சம் தாண்டி அவங்க அந்த காலேஜ் போகிற லெவல் வந்துட்டாங்கன்னா எரெக்ஷன் வேலைக்கு போயிடறாங்க. ஏன்னா இதில் ஒரு 350 ரூபா கொடுக்குறாங்கன்னா எரெக்ஷன் விலைக்கு ஒரு 600 ரூபா வரும் ஒரு நாளைக்கு. அதனால் அந்த வேலையை அப்படியே கண்டினியூ பண்ண பார்க்குறாங்க.
கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் எதிர்கொள்ளும் நடைமுறை சிக்கலை யாழினியைப் போலவே பல முகாம்வாசிகள் வெளிப்படுத்தியுள்ளனர்.
கல்வி இடைநிறுத்தத்திற்கு என்ன மெயின் காரணம் அப்படின்னா பொருளாதார பிரச்சனை, வருமான பற்றாக்குறை காரணமாக. அப்புறம் இன்னொன்று என்னென்னா பிள்ளைங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லை, இந்த மாதிரி பேட் திங்ஸ்லாம் கற்றுக்குறாங்க, நிறைய போதை வஸ்து அந்த மாதிரி தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் கற்றுக்கிறபடியாக அவங்களுக்கு படிப்பு அதோட இடைநிறுத்தமாயிடுது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா அவங்கவுங்க பேரண்ட்ஸ் குடும்ப ரீதியாக நிறைய பிரச்சனை இருக்குது. பேரண்ட்ஸ்குள்ளே வர்றதான பிரச்சனை வந்து பிள்ளைகள் மேலே தாக்கமாகி பிள்ளைங்க அதனால படிப்பு இடைநிறுத்தம் பண்ணுறாங்க. அப்புறம் இன்னொன்று மெயின் காரணம் வருமானம் தான். பொருளாதார பிரச்சனை தான் அகதிகள் முகாம் பொறுத்தளவு. இப்போ டிகிரி போகிறோம் அப்படின்னா யூஜி பிஜிலாம் பண்ண போகிறோம் அப்படின்னா கன்ஃபார்ம் 1 lakh கையில் இருக்கணும், 50 கையில் இருக்கணும், அதெல்லாம் இல்லை. ஸோ பொருளாதார பிரச்சனை நிறைய இருக்குது. வேறு கல்வி இடைநிறுத்தம் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் தான். அது ஒரு பையன் படிக்கலான்னா வாட அமைச்சான், இதில் வந்து 3000-4000 சம்பாதிக்கலாம், படித்து போய் வேலை இல்லாமல் இருக்காங்க, என்ன பண்ண போகிற, அது ஃபேமிலிக்கு சப்போர்ட்டாக இருக்கலாம், இது மூலயமா நீ நிறைய காசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறது அது ஒன்றா இருக்கும். அப்படி இல்லாட்டி ஃபேமிலி சுச்சுவேஷனே இப்படி இருக்குது, பின்னாடி இருக்க தம்பி தங்கச்சி படிக்கணும், இதில் நம்ம வேறு படித்து நம்ம வேலைக்கு போனால் தம்பி தங்கச்சி படிக்கலாம், அதுக்காக நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க. ஜாப் ஃபெசிலிட்டிஸ் எங்களுக்கு கிடையாது, மெயின் அது தான். ஏன்னா கவர்மெண்ட் ஜாப் அது கம்பல்சரி கிடையாது. இப்போ நாங்கள் ப்ரைவேட்டாக போகணுன்னாலும் ஸ்ரீலங்கன்ற அந்த இது பார்க்குறாங்க, கம்யூனிட்டியில் நாங்கள் ஸ்ரீலங்க இதில் நேஷ்னாலிட்டியில் ஸ்ரீலங்கன்னு பார்த்தோன்னே அப்புறம் இந்தியன்ஸுக்கு தானே ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, அது மூலயமா எங்களுக்கு நிறைய ட்ராபேக்ஸ் வருது ஜாப்ல.
ஸ்ரீலங்கனா இருந்தால் நாங்கள் ரெஃப்யூஜி இங்கே தான் இருக்கிறோம் 20 வருஷமா அப்படின்னு சொன்னால் கூட ஏற்றுக்க மாட்டாங்க,
ஏற்றுக்குவாங்க. அது பெர்மனண்ட்டாக டெம்பரவரியாக தான் கிடைக்கும், அது பெர்மனண்ட் ஆக்க முடியாது. இப்போதைக்கு செய்யலாம், ஒரு 2-3 months ஆனோடனே இல்லைங்க ஓட்டர் ஐடி வேணும், அது வேணும், இது வேணும், ஸோ நீங்கள் வேண்டாம், நாங்கள் வேற ஆள் எடுத்துட்டோம் அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. ஏன்னா நாங்கள் நிலையாக இருக்க மாட்டோம்ல இந்த கண்ட்ரியில், எப்போ வேணாலும் நாங்கள் போயிடுவோன்ற மைண்ட் தாட் வந்து அவங்களுக்கு இருக்குது.
படிப்புக்கேற்ற வேலை இல்லை, ரோல் கால் என்ற கண்காணிப்பு முறை தங்கள் வாழ்வாதாரத்தை வளப்படுத்திக் கொள்வதற்கு முட்டுக்கட்டையாக உள்ளது என எண்ணும் முகாம்வாசிகளின் மனநிலையை அடுத்த பாகத்தில் உணர்வோம்.
Thousands of civilians have fled for their lives.
Now refugees fleeing war.
அகதி அகதி
A boat carrying 66 suspected Sri Lankan refugees.
படைத்தவர் தமிழ் மகா பிரபாகரன். தயாரிப்பு ரைசர்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil